மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 16வது வசனம். சங்கீதம் 91:16.
நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி
என்
ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்
ஆண்டவர் இந்த வசனத்தில் ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்களை ஆண்டவர் நியமிக்கிறார். அது எப்படி? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன்கிற ஆண்டவருடைய பிளஸ்ஸிங், ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன், நீடித்த நாட்களில் அவனை திருப்தியாக்குவேன், திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள், உலகத்தில் நடக்கிற எத்தனை விபத்துகள், வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகளின் நடுவிலே இன்றைக்கு நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கிறாங்க. என்னைக்கு என்ன நடக்குமோன்னு, எந்த நேரத்தில் மரணம் வருமோ, என்ன விபத்து நடக்குமோ, என்ன வியாதி வருமோ, என்ன பிரச்சனை வருமோ. ஆனால் ஒரு தேவ பிள்ளை இதெல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர்கள். நம்ம அதை குறித்து பயப்பட வேண்டியதோ கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் உண்மை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் ஃபைனல். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவருடைய சித்தம், தம்முடைய திட்டம்னு ஒன்னு இருக்குது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்து. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருக்காக வாழ்கிறவர்களுக்கு சொந்தம், அந்நியர்களுக்கு அது சொந்தம் கிடையாது. கர்த்தருக்காக வாழாதவர்களுக்கு இந்த வேத வசனத்தில் ஒரு வசனமும் அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் வேதத்தின்படி வாழும் பொழுது அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாகவே இருக்கும். ஆமென். அதான் உண்மை. வசனத்தின்படி வாழும் பொழுது வசனத்தின் ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ ஆலோசனைகளை எத்தனையோ பேர் சொல்லலாம், அதெல்லாம் உண்மை கிடையாது. தமிழகத்திலே தமிழ்வாணன் ஒருத்தர் இருந்தார், ரைட்டர், ஃபேமஸ் ரைட்டர், அருமையா எழுதுவார், அருமையான ரைட்டர். அவர் எல்லா சப்ஜெக்டும் எழுதுவார், அவர் எழுதாத சப்ஜெக்டே கிடையாது. அவர் வந்து தமிழ்வாணன் எம்ஏ அப்படின்னு போடுவார். எம்ஏன்றது மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாரு. அவருடைய எம்ஏக்கு பேர் அதுதான். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் அவர் மாஸ்டர். அவர் எழுதுறது எல்லாமே ரியலாவே நல்லா இருக்கும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கார், நல்ல நல்ல புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கார். அவர் கடைசி ஒரு புத்தகம் எழுதினார், 100 வருஷம் வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு புக்கை எழுதினார். அப்ப அவருக்கு 57 வயசு. 100 வருடம் வாழ்வது எப்படி, அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சு அது பப்ளிஷ் ஆனவர் இறந்துட்டார். அவர் 57வது வயசுல அவர் இறந்துட்டார். எதுக்கு சொல்றேன்னா, மனுஷனுடைய வார்த்தைகள் நிறைவேறாது, மனுஷனுடைய ஆலோசனைகளும் வார்த்தைகளும் நிறைவேறாது. நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமேன். நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அது வேற யாருடைய கரத்திலும் கிடையாது, மருத்துவத்தில் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் கொடுக்கிற பாதுகாப்புல கிடையாது, வேற எதுலையுமே கிடையாது, கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வேதம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதிலே ஒரு தெளிவு நமக்கு இருக்கும்போது நமக்கு எந்த விதமான மரண பயமோ கலக்கமோ வரவே வராது, 100% வராது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிற ஒரு தெளிவு இருந்தா போதும், நம்ம எந்த பயமும் நம்மை நெருக்காது, எதுவும் நம்மை கலங்கடிக்க முடியாது. இப்ப நமக்கு வேதத்தில் இருந்து இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:3 நாம் வாசிக்கலாம். 6:3.
அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அவன் மாம்சம்தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்.
120 வருஷம் என்றார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கின பின்பு அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய நீடிய ஆயுளை கொடுத்திருந்தார். ஆதாம் 930 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்தான். அதிகபட்சமாய் வாழ்ந்தவன் மெத்துசுலா 969 வருஷங்கள் வாழ்ந்தான். இப்ப இவங்க எல்லாரும் பார்க்கும் பொழுது 900களிலே வாழ்ந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாமே 900களிலே வாழ்ந்தாங்க. பின்பு அது அப்படியே அந்த 900 அந்த 900-800 அந்த ரேஞ்சிலேயே கர்த்தர் ஒவ்வொருவருக்கு ஆயுசு நாட்களை கொடுத்தார். பூமி அதற்கு ஏற்ற ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல இருந்துச்சு. அதன் பிறகு ஜலப்பிரவாகம் நோவாவின் நாட்களில் சம்பவித்த பிறகு பூமியில இருந்த அந்த நல்ல அட்மாஸ்பியர் போயிடுச்சு. அந்த சீதோஷ்ண நிலை, அந்த மாசு இல்லாத ஒரு காரியம், அதெல்லாம் போயிடுச்சு. அதன் பிறகு மனுஷனுடைய சரீரமானது பாதிக்கப்பட ஆரம்பிச்சது. அதற்கு முன்பதாகத்தான் ஆண்டவர் இப்ப நம்ம வாசிச்சு இந்த வசனத்தை சொன்னார். இந்த ஆதியாகம் 6 வரும்பொழுது மனுஷனுடைய பாவம் பூமியிலே பெருகி போனது. மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவனாகிய கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் தான் இவனை உண்டாக்கணுமோன்னு அவரே மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த நிலைமையிலே ஆண்டவர் அவனுடைய ஆயுசு நாட்களை பிக்ஸ் பண்றார். 900களிலே வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு 120 பிக்ஸ் பண்ணார். 900 வந்துருச்சு, 120 பிக்ஸ் பண்ணார். அந்த 120 ஆண்டவர் பிக்ஸ் பண்ணின பிறகுதான் இந்த ஜலப்பிரவாகம் வருது. 6 பிறகுதான் ஜலப்பிரவாகம், 7 தான் வரும். ஆண்டவர் பிக்ஸ் பண்ண பிறகுதான் இது முதலே சொல்லிட்டார். அவர் மனசுல இது வந்துருச்சு, 120 மனசுல வந்துருச்சு சொல்லிட்டார். சொன்ன பிறகுதான் ஜலப்பிரவாகம் இந்த உலகத்திலே சம்பவிக்கிறது. அந்த ஜலப்பிரவாகத்திற்கு பிறகு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ஸ்டீப்பா குறையுது, வேகமாய் குறைந்து கொண்டே வருகிறது. 900, 800, 700, 800, 750, 600, 700, 800, 750, 600, 650 இப்படி வேகமாய் குறைந்து ஆபிரகாமுக்கு வரும்பொழுது 175 தான் ஆபிரகாமுக்கு குறைஞ்சிருச்சு. சாராளுக்கு 110 அப்படி குறைஞ்சிட்டே போச்சு. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருடைய வாழ்க்கை ஹண்ட்ரட்ஸ்ல போயிடுச்சு. இப்படி மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சிட்டே போச்சு. இது ஒரு கட்டம், முதல் கட்டம். அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. இது முதல் கட்டம். காலங்கள் கடந்து போக மனுஷனுடைய பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது இதன் காலங்களை கர்த்தர் தன்னுடைய காரியத்தை மாற்றிட்டே வர்றாரு. அடுத்தது வரும்பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பிக்ஸ் பண்ணது. இப்பதான் நம்ம பாடினோம், வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உன் கிருபையினால். இந்த பாடல் 90 அடிப்படையிலே எழுதப்பட்டது. எடுத்துக்கொள்வோம். 90 10 வாசிக்கலாம். 90:10.
எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது
வருத்தமும்
சஞ்சலமுமே.
அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. இப்போ மோசே அவனுடைய காலத்தில் ஒரு காரியத்தை அவன் எழுதுகிறான் சங்கீதத்தில். இது மோசே எழுதின சங்கீதம், புரியுதுங்களா? இந்த மோசே ஒரு ஜெபத்தை அப்படியே சங்கீதமாக கொண்டு வருகிறார். அந்த சங்கீதத்தில் ஆண்டவருடைய ஒரு வெளிப்பாட்டை சொல்றார். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியினால், நல்ல ஹெல்த் மெயின்டைன் பண்றதுனால 80 அப்படிங்கிறார். 70 பிக்ஸ் பண்ணிட்டாரு. நல்லா உடம்ப டயட் எக்ஸசைஸ் அப்படிலாம் பண்ணி மெயின்டைன் பண்ணாங்கன்னா 80 வருஷங்கிறார். புரியுதுங்களா? இது தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பிக்ஸ் பண்ணது 80, 70 to 80. அதுக்கு மேல கிருபையினால கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆக மொத்தத்தில் ஆண்டவருடைய பிக்சிங் 70 to 80. ஆனா இன்னைக்கு மருத்துவ உலகம் 70 to 80 பிக்ஸ் பண்ணிருக்கு நினைக்கிறீங்களா? இந்தியாவில் ஆவரேஜ் 70 to 80 கண்டிப்பா கிடையாது. புரியுதுங்களா? 50 கூட இருக்காது. ஆவரேஜ் மனுஷனுடைய உலக சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கை ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 70 to 80 கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கர்த்தரை அறியாதவர்கள், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள், கர்த்தருடைய பாதுகாப்பற்றவர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னதான இந்த 70 to 80 கூட உலகத்தில் மனுஷனால் அனுபவிக்க முடியாத நிலைமைக்குள் உலக மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இதே உலகத்தெல்லாம் வாழ்ந்தாலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறது 70 to 80. இது தேவ பிள்ளைகளுக்கு. உலகத்தின் சூழ்நிலைகளிலே மனுஷனுடைய வாழ்க்கையில் மரணங்கள் எப்படி வேணாலும் சம்பவிக்கும். அதிக பேதையாயிராதே, அதிக துன்மார்க்கனாயும் இராதே. நீ ஏன் உன் காலத்துக்கு முன்பாக சாக வேண்டும் என்றார் சாலமோன். ரொம்ப பேதையா இருந்தாலும் காலத்துக்கு முன்னால செத்து போயிடுவான், அதிக துன்மார்க்கனா இருந்தாலும் காலத்துக்கு முன்னால செத்து போயிடுவான். அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலத்துக்கு முன்னால சாகிறதற்கு இதுக்கு இப்படி எல்லாம் சில காரணம் இருக்குது. அதிக பேதையா இருக்கிறவனும் அப்படி சாகிறான், அதிக துன்மார்க்கனா இருக்கிறவனும் சாகிறான். ஒரு தேவ பிள்ளை பேதையும் கிடையாது, துன்மார்க்கனும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் பேதையை ஞானியாக்குகிறார், நம்ம பேதை கிடையாது. துன்மார்க்கத்திலிருந்து நம்மை கர்த்தர் சரியான பாதையில கொண்டு வந்துட்டார், நம்ம துன்மார்க்கரும் கிடையாது. புரியுதவங்களுக்கு? பேதைகளை ஞானியாக்குகிற தேவன், துன்மார்க்கரை சரியான நீதிமானாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அதனாலே ஒரு தேவ பிள்ளையாய் மாறிவிட்டவர்கள் அதற்கு முன்பாக பேதையாய் இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக துன்மார்க்கராய் இருந்தாலும் சரி, தேவ பிள்ளையாய் மாறும்பொழுது அந்த பேதை என்கிற நிலைமையிலிருந்தும் துன்மார்க்கர் என்ற நிலைமையிலிருந்தும் மாற்றப்படுகிறார்கள். பேதை ஞானியாகிறான், துன்மார்க்கன் நீதிமானாகிறான். ஆகினாலே அந்த கட்டத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடுறோம், அந்த சாபத்திலிருந்து நம்ம வெளியில வந்துடுறோம். ஆகினாலே ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு 70 to 80 என்பது ஆண்டவர் குறித்திருக்கிறது. இதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்திலேயே 128 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கலாம். 128:6.
நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்.
இது கல்யாண சங்கீதம் இல்லையா? கல்யாணத்துல தொடர்ந்து வாசிக்கிறோம். இந்த கல்யாண சங்கீதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு கல்யாணத்திலும் வாசிக்கிறோம் இல்லையா? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் காண்பாயினர். பிள்ளைகளின் பிள்ளைகள், அப்ப பேர பிள்ளைகளை நீ பார்ப்பேன். பேர பிள்ளைகளை பார்ப்பாயின்றதுக்கு 70 to 80 தான் போதும். அதுக்கு 120 எல்லாம் தேவையில்லை. 70 to 80 இருந்தா போதும், பேர பிள்ளைகளை பார்த்துடலாம். ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு இதை சொல்றார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அப்போ அந்த 70 to 80 ஊர்ஜிதப்படுத்தும்படியாக இந்த ஒரு ஆசீர்வாதமும் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். இது யாருக்குன்னு முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுக்கு இந்த ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அப்போ இது வந்து தேவ பயத்தோடு ஆண்டவருக்காய் வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற காரியம். சரி, இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டதுதான். ஏன்னா பைபிள்ல எந்த ஒரு ஆசீர்வாதம் நிபந்தனை இல்லாமல் இல்லை. இப்போ ஒரு நீதிமான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன், ஒரு நீதிமான், ஒரு தேவ பிள்ளை, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு நீடி ஆயுள வச்சிருக்கிறார். 70 to 80 என்கிறது இந்த நாட்களை பொறுத்த மட்டும் ஒரு நீடி ஆயுள் தான், ஆண்டவர் அதை வச்சிருக்க. அப்ப அந்த ஆயுசு நாட்களை நாம் அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 11 அதிகாரம் உபாகமம் 11 18 21 வரைக்கும் வாசிக்கலாம். உபாகமம் 11 அதிகாரம் 18 வாசிப்போம்.
ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல
அநேகமாயிருக்கும்படிக்கு
நீங்கள் என் வார்த்தைகளை
உங்கள் இருதயத்திலும்
உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே
ஞாபகக்குறியாக வைத்து
அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும்
வழியிலே நடக்கிற போதும்
படுத்துக் கொள்ளுகிற போதும்
எழுந்திருக்கிற போதும்
அவைகளை குறித்து பேசுவீர்களாக
அப்படிங்கிற இங்கே பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் சேர்த்து வாசிக்கலாம்.
அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக.
தேவனுடைய வார்த்தை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும்படிக்கு. ஆயுசு நாட்கள் நீண்டு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய ஆத்துமாவில் பதிக்க வேண்டும், அதை அடையாளமாக கட்டிக்கொள்ள வேண்டும், வீட்டு நிலைகளில் எழுத வேண்டும், பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்து வாழுவீர்கள் என்றால் உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்தில் பதித்து அந்த வார்த்தையினால் நாம் நிறைந்திருப்போமானால் அந்த வார்த்தை நமக்கு நீடிய ஆயுளை கொடுக்கும். தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை தான் இதை செய்கிறது. ஏன் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீடிய ஆயுளை கொடுக்கிறது? அந்த வசனம் நமக்கு என்ன அப்படி என்ன கொடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்தில் நம்மை சமாதானத்தோடு வாழ வைக்கும். 119 சங்கீதத்தில் 165 வசனத்தை வாசிக்கலாம். 119:165
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை.
இந்த உலகத்திலே சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது. அதுவே மனுஷனுடைய வாழ்க்கையிலே வியாதிகளை கொண்டு வரும். ஒரு மனுஷன் டென்ஷன் இருந்தா அதுவே பலதரப்பட்ட வியாதிகளை உண்டு போடும். நிறைய வியாதிகளுக்கு அது காரணமாயிடும். பிபி எல்லாம் வந்துடும் அதுல. அப்போ இந்த உலகத்தில் அவைகளுக்கு ஒரு தேவ பிள்ளை நீங்களாக்கப்படுகிறதற்கு அவருடைய வசனம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் உங்கள் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள், மனசுல பதிஞ்சிருக்கணும். தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்துல பதிஞ்சிருக்கணும். மேலோட்டமா வாசிக்க கூடாது, ஆழ்ந்து வாசிக்கணும். அதன் கருத்தை கவனித்து வாசிக்கணும். இருதயத்தில் அதை அசர் போடணும். அது நம்முடைய மனதிலே நிறைந்திருக்கணும். என்றைக்குமே தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்கணும். எந்த காரியத்திற்கும் பதில் தெரியக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை நாம் கரைத்து குடித்திருக்க வேண்டும். வசனத்தில் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை, இந்த வசனத்தில் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதத்திலையும் நடக்கும்படி சகல சத்தியத்தில் உங்களை நடத்துகிறது. சமாதானமான ஒரு நிலைமைக்குள் நம்மை நடத்துகிறது வசனம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை உங்கள் இருதயத்திலே உங்கள் ஆத்மாவிலே பதித்துக் கொண்டுவீர்களானால், இந்த வசனத்தை நீங்க எப்பவுமே எல்லா இடத்திலையும் உங்களுடைய வசனத்தை உங்கள் கண்ணு முன்னால வைத்து அதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், வசனத்தையே உங்கள் வாழ்க்கையில் அசை போடுகிற ஒரு வாழ்க்கையில் இருப்பீர்கள் என்றால், உங்கள் ஆயுசு நாட்கள் நீடிக்கும். ஏன்? அதனால் நமக்கு சமாதானம் வருகிறது. அந்த சமாதானமே நம்மை ஆரோக்கியத்தோடு நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 10:16-17 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய்
கேள்விப்பட்டதை
விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
இங்கே பார்க்கும் பொழுது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், வேத வசனத்தை யார் வாசித்து தியானித்து விசுவாசிக்கிறார்களோ, அந்த வசனத்தின் மேல் ஆழமான நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம், அவருடைய விசுவாசத்தை கர்த்தர், வசனத்தை எவ்வளவு வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். சுவிசேஷத்தை கேட்டவர்களை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லிவிட்டு, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க, அதில் இருக்கிற அற்புதங்களை வாசிக்க, அவர் செய்கிற அதிசயங்களை வாசிக்க, அவருடைய நடத்துதல்களை வாசிக்க, நம்முடைய விசுவாசம் அங்கேதான் கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த விசுவாசம் கட்டி எழுப்பப்படும் பொழுது அவன் சமாதானத்தோடு இருப்பான். அவன் சமாதானத்தோடு இருக்கிறதுனாலே அவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கண்டிப்பாகவே ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் முதல் காரியம், தேவனுடைய வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அது ஏதுவாயிருக்கிறது. இரண்டாவது காரியம் வாசிக்கலாம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:27. நீதிமொழிகள் 10:27.
கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்.
துன்மார்க்கருடைய வருஷங்களோ
குறுகி போகும்.
கர்த்தருக்கு பயப்படுதல், இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை நமக்கு பெருக பண்ணுகிறது. தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு காரியத்திலும் பயந்து நடக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திலும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதுனா என்ன? இன்னைக்கு புறஜாதி ஜனங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, தங்கள் தெய்வத்தை குறித்து ஒரு பயம் இருக்குது. நம்ம போலன்னா ஏதாவது ஆயிடுமோ, நம்ம நேர்த்தி கடன் செய்யலன்னா ஏதாவது ஆயிடுமோ, அது வேற. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தேன், மதியான வீட்டுக்கு போனேன், எல்லாம் ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு. எல்லா பேப்பர்லயும் சிந்து உடைய போட்டோ. சிந்து யாரு? சில்வர் மெடல் வாங்கின பேட்மிண்டன். அவ மெடல் வாங்கும் போது அவட போட்டோ பார்க்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு, இன்னைக்கு அவ போட்டோ பார்க்கும் போது கஷ்டமா இருந்துச்சு. பாத்தீங்களா யாராவது? காளி கோயிலுக்கு தலையில குடத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான், இன்டர்நேஷனல் ஃபிகர். என்ன ஒரு காரியம், ஒலிம்பிக்ல சில்வர் மெடல் வாங்கின இந்தியாவே இன்னைக்கு அவளை அப்படியே அண்ணாந்து பாக்குது. ஆனா அவ பார்க்கும்போது தலையில குடத்தை தூக்கிட்டு ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு ஒவ்வொரு போட்டோ ஒரு இடத்துல வருது, அப்படியே போறா கோயிலுக்கு. அதை பார்க்கும்போது ஒரு கேள்வி, இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை இதை செய்வாங்களா? இப்படி ஒரு குடத்தை தூக்கிட்டு நீ போ அப்படின்னா எத்தனை பேருக்கு போகிறக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, இப்படி தூக்கிட்டு போன, அதுவும் இது எங்கயோ ரகசியமா ஒரு இடத்துல இல்ல, எல்லா மீடியாவும் பாக்குது, ஏகப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அத அவ பாட்டுக்கு ஒரு கிராமத்து பெண் மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். அது ஒரு ஹாஃப் சாரி கட்டிட்டு கிராமத்து பொண்ணு மாதிரி, அந்த என்ன சொல்றது காஸ்டியூம்ல அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். எங்க போறான? காளி கோயிலுக்கு போறான். அப்ப இதுக்கு என்ன காரணம்? அவ படிச்சவ, இந்தியாவில ரொம்ப திறமசாலி, இன்னைக்கு இந்தியாவே அவளை திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர். ஆனா அவள் அந்த காரியத்தை செய்ய வைக்கிறது என்ன? வேற ஒண்ணு இல்ல, பயம். பயம், ஏன்னா அவள் ஒலிம்பிக்கு போறதுக்கு முன்னாலேயே அவள் ஒரு பொருத்தனை பண்ணாலும், நான் மெடலோடு வந்தா உன் கோயிலுக்கு நான் வரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாள் காளி கோயில். அப்ப அவள் வாழ்க்கையிலே அந்த காரி மெடல் வாங்கின உடனே அவள் உடனே அந்த நேர்த்தி கடனை அவள் செய்கிறாள். ஏன்னா செய்யாம போனா ஏதாவது ஆயிடுமேன்ற பயம், அதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. செய்யாமல் போனால் ஏதாவது ஆயிடுமேன்ற ஒரு பயம். இந்த பயம்தான் உலகத்தில் இருக்கிறதான மனுஷர்களுக்கு இருக்கு. ஆனா நமக்கு ஆண்டவர் இதை சொல்லல, புரியுதா? இதை சொல்ல, இந்த பயம் கிடையாது. நம்ம ஆண்டவர் இப்படி எல்லாம் தண்டிக்கிறவர் கிடையாது. அதனால நமக்கு இந்த மாதிரி பயம் நமக்கு தேவையில்லை. தேவ பயம் என்பது என்ன? என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எனக்காக ஜீவன் கொடுத்த என் ரட்சகர், அவரை நான் எந்த விதத்திலேயும் வெசனப்படுத்தி விடக்கூடாது, அவரை நான் துக்கப்படும்படியாக, அவர் துக்கப்படும்படியாக நான் எந்த காரியத்தில் நடந்து விடக்கூடாது, என் ஆண்டவரை நான் பிரியப்படுத்தாமல் இருந்து விடக்கூடாது, இந்த ஒரு பயம் நமக்குள் இருக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தை நான் மீறிவிடக்கூடாது, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்துவிடக்கூடாது, இந்த ஒரு பயம் இருக்கணும். இந்த பயம் வந்து ஏதாவது நடந்துடுவோன்னு வர்ற பயம் கிடையாது, அன்பினால் வருகிற ஒரு பயம். அவர் மேல வச்சிருக்கிற அன்பினால் வர்ற பயம். அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஆபத்துக்கு ஏற்படுகிற பயம், ஆபத்தை நினைச்சு ஏற்படுகிற பயம். ஆனா நமக்கு வர வேண்டிய பயம் இது இல்ல, அன்பினால் நிறைந்து வர வேண்டிய ஒரு பயம், ஒரு தேவ பயம். தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இருக்கும், என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி விடக்கூடாது. அப்ப இந்த பயம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகத்திலேயே 8:13 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:13.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்,
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்,
பெருமையையும்
பெருமையையும்
அகந்தையையும்
அகந்தையையும்
தீய வழியையும்
தீய வழியையும்
புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன்,
புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். பயத்தினுடைய அடையாளம் என்ன? ஒரு தேவ பிள்ளையின் பயத்தினுடைய அடையாளம் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப இந்த பயம், தேவ பயம் என்பது ஆண்டவரை துக்கப்படுத்தி விடக் கூடாது என்கிற பயம் நமக்குள் என்ன செய்யுதுன்னா, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது, தீமையை வெறுக்க வைக்கிறது. பொல்லாத காரியங்களை, வேண்டாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வெறுக்க வைக்கிறது. நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே சொல்ல, என்னதான் ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருந்தாலும் சரி, நமக்குள் ஒரு தேவ பயம் என்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 2:11 பாருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். என்னதான் நம்ம ஆண்டவரை சேவித்தாலும், அவரோடு களி கூர்ந்து அவரை ஆராதனை செஞ்சாலும், உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும். ஐயோ, என் ஆண்டவரை நான் வெசனப்படுத்தக்கூடாது, என் ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறா நான் நடந்துடக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிடக்கூடாது, இந்த ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய ஆண்டவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று, அவர் அன்புள்ள ஒரு தெய்வம், அந்த அன்புனால நம்ம ஆக்கிரமிக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் அவர் சர்வ வல்லமையுள்ள மகிமை பொருந்தின ஒரு தேவன், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. களி கூறுகிறோம் அவருடைய பிரசன்னத்தில், ஆனால் ஒரு பயம் இருக்கணும். என்ன பயம்? அவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ளவர், சகலத்தையும் படைத்தவர், அவருக்கு பிரியமாய் நான் இருக்கணும். அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும். இப்ப நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சொல்றேன். யோவான் அப்போஸ்தலன், இந்த யோவானுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இவன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனாய் வாழ்ந்தான். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 13 அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னால், அவன் இயேசுவோடு எவ்வளவு நெருங்கி இருந்தான் என்பதற்கு ஒரு நல்ல அடையாளம் இருக்கும். வாசிக்கலாமா? 13:21 வாசிங்க. அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு நீங்க பார்க்கலாம். 13:21
இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான்.
இவன் தான் யோவான். தன்னுடைய பெயரை மறைச்சு இந்த சுவிசேஷத்தில் அவர் எழுதுற சுவிசேஷம் இது. அதனால தன்னுடைய பெயரை எழுதாம எழுதுறாரு. அப்ப இந்த இடத்துல யோவானுடைய நெருக்கம் பாருங்க, ஆண்டவரோடு அவருடைய மார்பில் சாஞ்சிட்டு இருந்தானா, அவரோடு அவர் மேலேயே சாஞ்சிட்டு இருந்தான். அவ்வளவு க்ளோஸா வாழ்ந்தவன் இந்த யோவான். பேதுரு கூட அந்த லெவலுக்கு வரல, அவனும் தூரத்திலிருந்து செய்கை காட்டுறான். யாரை குறிச்சு சொல்றாரு, கொஞ்சம் கேட்டு சொல்லு அப்படின்னு. அதுக்கு முன்னால வசனங்களை படிச்சீங்கன்னா, ஏன்னா யோவானுக்கு இருந்த க்ளோஸ்னஸ் பேதுருக்கு கூட கிடையாது. ஆண்டவரோடு அவ்வளவு நெருக்கம் அவனுக்கு இருந்துச்சு. இதே யோவான் வெளிப்படுத்தினுக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வாசிக்கிறான்.
அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன்.
திரும்பின பொழுது
7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த
மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். 17 வாசிக்கலாம்.
நான் அவரை கண்டபோது செத்தவனை போல
அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அதே யோவான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் பத்மோத்தீவிலே அவனுக்கு தரிசனமாகும் பொழுது, இவன் ஆவியிலே எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அதே இயேசுவை பார்க்கிறான். அவருடைய மகிமை பொருந்தினவராய் பார்த்த உடனே அவர் பாதத்தில் செத்தவனை போல விழுந்துட்டான். அவ்வளவு தூரம் அவருடைய மகிமை. இதே யோவான் சில நாட்களுக்கு முன்பதாக அவருடைய மார்பிலே சார்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அதே யோவான் இப்பொழுது அவரை பார்த்த உடனே செத்தவனை போல விழுகிறான். தேவ பயம். அப்ப ஆண்டவருக்கு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒரு பக்கம் அன்புள்ள ஆண்டவர், நம்மை தன்னோடு கூட தன் மேலேயே சாய்த்துக் கொள்ளுகிற அளவுக்கு அன்புள்ளவர். ஆனால் அடுத்த பக்கத்தில் அவர் மகிமை பொருந்தின சர்வ வல்லமை உள்ளவர். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் இடத்துல ரெண்டுமே இருக்கு. நம்ம ரெண்டையுமே நினைக்கிறோம். அது ரெண்டையுமே நம்ம நினைக்கும் போதுதான் ஒரு தேவ பயம் நமக்குள்ள இருக்கும். இதுக்கு பைபிள் நிறைய உதாரணம் இருக்குது. பைபிள் நீங்க நிறைய சமூகம் சொல்லலாம். கிதியோன், அவனும் அந்த கர்த்தருடைய தூதரானவரை பார்த்தபொழுது, ஐயோ தேவனை கண்டோம், சாகவே சாபோம். ஏசாயா 6 ஏசாயா தீர்க்க தரிசிக்கு தேவனாகிய கர்த்தர் உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் தரிசனமாக அவரை பார்க்கிறார். உடனே ஐயோ அதமானேன் கதர்வான், அவருடைய மகிமை பார்க்கும் பொழுது பயந்து நடுங்குவான். ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். இந்த பயம் நமக்குள் இருக்கணும். தேவ பயம்தான் நமக்கு ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறது. அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். இந்த தேவ பயம் நமக்குள் எப்படி கிரியேட் ஆகுது, அதுக்கு ஒரு ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சில நினைக்கிறேன் எனக்கு அந்த தேவ பயமே வரமாட்டேங்குது, ரொம்ப சாதாரணமா இருக்கிறேன், அவரை குறித்த ஒரு பயமே எனக்கு வரமாட்டேங்குதுன்னு நீங்க நினைப்பீங்களானால், அதுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேவ பயம் எப்படி வரும் வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 17:19-20 உபாகமம் 17:19-20
இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும்
இந்த கட்டளைகளையும் கை கொண்டு
இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம்
அதை வாசிக்க கடவன்
இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள்
நீங்க பாருங்க, ரெண்டை கனெக்ட் பண்ணி ஒரு வசனம், அற்புதமான வசனம் இது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் நீடி ஆயுளை கொடுக்கிறார். நம்ம நீதிமொழிகள் படிச்சிட்டோம். இந்த இடத்துல 19 வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க மோசையின் மூலமா சொல்றாரு, இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. ஆண்டவருக்கு எப்படி பயப்படுகிறது, கற்றுக்கொள்வதற்காக, அதை கற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யணுமா, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் லேவியன் இடத்துல போக வேண்டும். அந்த நாட்களிலே இந்த மாதிரி பிரிண்டிங் எல்லாம் கிடையாது, புக்ஸ் கிடையாது, பைபிள் கிடையாது, எழுதப்பட்ட புக் எல்லாரும் கையிலும் கிடைக்க முடியாது. லேவியனாகிய ஆசாரியின் கையில மாத்திரம் ஒரு பிரதி இருக்கும். இவன் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்பட்டால், அதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த லேவியின் இடத்துல போய் அந்த கைப்பிரதியை, அவன் எழுதியிருக்கிறதான அந்த வேத நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் அந்த எழுத்து பிரதியை வாங்கி தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி வச்சுக்கணுமா, எழுதி தன்னிடத்துல வச்சுக்கணுமா, வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். எப்படி இருக்குது பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி ஆண்டவர் வச்சா என்ன ஆகும், வைக்கணும், இப்படிதான் வைக்கணும், அப்பதான் உருப்படியாகும் எல்லாமே. இன்னைக்கு நமக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பைபிள் கிடைச்சிருது, அதனால அதோட வேல்யூ நமக்கு தெரியல. 100 ரூபாய் கொடுத்த ஒரு பைபிள் கிடைச்சதுனால நமக்கு அதோட வேல்யூவே தெரியல, வாங்கி தூக்கி போட்டார் அவ்வளவுதான், அதை படிக்கிறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. இதே நீங்க வந்து ஒரு பைபிளை எழுதி வச்சீங்கன்னா கண்டிப்பா படிப்பீங்க, எழுதுறதுக்காகவாது படிப்பீங்க, கஷ்டப்பட்டு எழுதி இருக்கிறமே அதுக்காகவாது படிப்போம். ஆனா நமக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்த ஒரு பைபிள் ஈஸியா கிடைக்கிறதுனால அதோடைய வேல்யூ நமக்கு தெரியல. இதோட வேல்யூ 100 ரூபாய் தானே அப்படின்னு வேல்யூ நமக்கு தெரியல. ஆனால் அந்த நாட்களில் எழுதி வாங்கிக்கணும், ஒரு புத்தகம் ஒரே ஒரு கைப்பிரதி இருக்கு, அந்த பிரதியை வாங்கி நமக்குன்னு ஒன்னு எழுதுனாதான் நம்ம கையில பைபிள். அப்படி எழுதி வைத்துக் கொண்டு வாழ்நாள் எல்லாம் நீ அதை படிச்சுக்கிட்டே இரு. அப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீ கற்றுக்கொள்வாய். அதனாலே இஸ்ரவேலிலே நீயும் உன் குமாரரும் நீடித்த நாட்களாய் வாழுவீர்கள். அப்போ நீங்க நல்ல நீடி ஆயுள் வேணும்னா டெய்லி பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், வாழ்நாள் எல்லாம் பைபிள் படிச்சுட்டே இருக்கணும். எவ்வளவு காலம் பைபிள் படிக்கிறீங்களோ அது வரைக்கும் வாழ்ந்துட்டே இருப்பீங்க. ஆமென். பைபிள் படிக்கிறது நிறுத்திட்டீங்க, அவுட். இப்படிதான் ஆண்டவர் வைக்கணும். பைபிள் படிக்கிறது என்னைக்கு ஒருத்தர் நிறுத்துறானோ அன்னைக்கு அவன் அவுட். அப்படி ஆண்டவர் வச்சாருன்னா ஒழுங்கா பைபிள் படிப்பாங்க. இல்ல, ஆண்டவரை தான் சொல்றேன், வாழ்நாள் எல்லாம் நீடித்திருக்கும்படி படிச்சுட்டே இருக்கிறார், படிச்சுக்கிட்டே இரு. அப்பொழுது தேவ பயத்தை நீ கற்றுக்கொள்ளுகிறாய். அந்த தேவ பயம்தான் உனக்கு நீடிய வாழ்வை கொடுக்கிறது, நீடிய வாழ்வை கொடுக்கிறது. அப்போ ரெண்டாவது தேவ பயம், தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில் நீடிய ஆயுளை நமக்கு கொடுக்கிறது. சரியா, மூணாவது காரியம் வாசிக்கலாம், இதுவும் உபாகமத்தின் புஸ்தகத்திலேயே 4:40 உபாகமம் 4:40.
நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும்
நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும்
நன்றாயிருக்கும்படிக்கும்
உன் தேவனாகிய கர்த்தர்
உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே
நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும்
நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றார்.
அடுத்தது வாசிக்கிட்டே இருந்தாலும் போதாது. நான் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற கற்பனைகளையும் அவருடைய நியமங்கள் கட்டளைகளையும் கை கொள்ள கடவாய். பைபிள் வந்து ஃபாலோ பண்ணணும். வசனத்துக்கு வசனம், வாசிக்கிற வசனத்துக்கு வசனம் கீழ்ப்படிந்தவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு கர்த்தர் இதை ஒரு பெரிய பிளஸிங்கா சொல்றார். நான் உனக்கு கொடுக்கிற என் கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களாய் இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனைகள் கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். கை கொண்டு நடக்கணும், நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும், கை கொண்டு நடக்கணும். இந்த கை கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நீடி ஆயுளை கொடுக்கிறார். வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இது ரொம்ப அழகா ஆண்டவர் பிராமிஸ் பண்ணுவார். சாலமோன் இளம் வயதிலே அவன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான். தாவீதுடைய கடைசி மகன் அவன். அவனை கர்த்தர் இளம் வயதிலே ராஜாவாக ஏற்படுத்தினார். அவன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட பொழுது அவனுக்கு அனுபவம் கிடையாது. அரசாட்சி செய்வதற்கான அனுபவம் எதுவுமே கிடையாது. ஞானம் இல்லை, அனுபவம் இல்லை, அதற்குரிய எந்த விதமான தகுதியுமே அவனுக்கு கிடையாது. ஆண்டவர் உட்கார வச்சிட்டார், அவ்வளவுதான். அதை அவனும் உணர்ந்திருந்தான், எனக்கு இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஞானம் அறிவெல்லாம் எனக்கு இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். இது நீங்க 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். ஏன்னா தாவீதுக்கு எத்தனையோ குமாரர்கள் இருந்தாங்க, ஆனா யாருக்குமே கிடைக்காத அந்த ராஜரீகம் இந்த கடைசி மகனாகிய இந்த சாலமோனுக்கு கிடைச்சது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சாலமோனுக்கு இந்த பதவி கிடைச்சது என்பது ஒரு பெரிய கிருபை. எத்தனையோ பிள்ளைகள் தாவீதுக்கு இருந்தாங்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருச்சு. அதை அவன் தன் இருதயத்தில் நன்கு உணர்ந்திருந்தான். ஆகையினால் அவன் ராஜாவான பொழுது அவன் இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதற்கு கவனமா இருந்தான். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதற்கு அவன் கவனமா இருந்தான். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் செய்த முதல் காரியம் இந்த 3 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா அவன் கர்த்தருக்காக அவன் பலி செலுத்துகிறவனாக அவன் காணப்படுவான். பாருங்க 3 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம்.
சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து
தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான்.
ஆனாலும்
அவன் மேடைகளிலே
பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று
தேவன் சொன்னார். அவன் ராஜாவான பிறகு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். என் ஆண்டவர் என்னை இப்படி உயர்த்தி வைத்திருக்கிறாரே, அன்பு கூர்ந்து அவன் கர்த்தருக்கு பலி செலுத்த அவன் தீர்மானிக்கிறான். அவருடைய வழிகளில் நடக்கிறான். இப்பொழுது அவருக்கு பலி செலுத்தணும்னு ஒரு தூண்டுதல் அவருக்கு வருகிறது. கிபியோன் என்ற இடத்துல போய் ஒரு பெரிய மேடையிலே 1000 சர்வாங்க தகன பலிகளை அன்றைக்கு அவன் கர்த்தருக்கு செலுத்தினான். அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அன்றைக்கு ராத்திரி போய் அவன் படுக்கையிலே படுக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். அவருடைய சொப்பனத்தில் ஆண்டவர் வந்து அவனுக்கு முன்னால் நிற்கிறார். நின்று சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நீ என் மேல் அன்பு கூர்ந்த, என் வழியில நடக்கிற 1000 சர்வாங்க தகன பலிகளை நீ செலுத்திட்ட, இப்போ எனக்கு பிரியமா நீ நடக்கிற, இப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செய்யறேங்கிறார். ஆப்ஷன் அவங்ககிட்ட கொடுக்கற, என்ன வேணாலும் கேட்டாரு. சாலமோனுக்கு ஒரே பயம், இவ்வளவு திரளான ஜனங்களை எப்படி நம்மால் நியாயம் விசாரிக்க முடியும், அந்த பயம்தான் அவனுக்கு நிறைஞ்சிருந்துச்சு. உடனே அவன் கர்த்தரிடத்துல ஒரு நீண்ட பெரிய விண்ணப்பம் பண்றான். அதனை படிக்க டைம் இல்லை. ஆண்டவரே, ஏராளமா இருக்கிற ஜனத்துக்கு முன்பாக என்னை நீங்க வச்சு ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறீங்க, இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம், நான் அனுபவம் இல்லாத இளைஞனா இருக்கிறேன், எப்படி உங்களை நியாயம் விசாரிக்க முடியும்? ஆகையால் தேவரீர் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு அடியேனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்தருளும் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணான். அவன் அப்படி கேட்டது ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு. ஆண்டவருக்கு அந்த விண்ணப்பம் பிடிச்சது. உடனே ஆண்டவர் அவனுக்கு பிராமிஸ் பண்றாரு, நீ சத்ருவனுடைய ஜீவனை கேட்கல, உனக்கு ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீ நீடிய ஆயில கேட்கல, இதெல்லாம் நீ கேட்கல, ஆனால் நான் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன், நீ கேட்டபடி ஞானத்தை கொடுக்கிறேன். அந்த ஞானம் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாலே யாருக்கும் அவள் இருந்தது கிடையாது, இதுக்கு பின்னாலே அப்படிப்பட்ட ஞானத்தோடு யாரும் இருக்க போறது கிடையாது. நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருவேன், அதுலயும் உனக்கு முன்னாலே யாரு இருந்தது கிடையாது, அதுக்கு பின்னாலே யாரும் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்க போறது கிடையாது. நீ கேட்காத கனத்தையும் மகிமையும் உனக்கு தருவேன், அந்த மகிமையும் கனமும் இதுக்கு முன்னாலே யாருக்கும் இருந்தது கிடையாது, இதுக்கு பின்னாலே யாருக்கும் இருக்கிறது கிடையாது. இப்படி அவன் கேளாத ஆசீர்வாதத்தை எல்லாம் வரிசையா கொடுத்துட்டே வர்றாரு. கேட்ட ஞானத்தையும் கொடுக்கிற, அதுக்கு மேலாக இதெல்லாம் கூடவே கொடுக்கிறேன். ஏன்னா அவனுடைய விண்ணப்பம் அப்படி இருந்துச்சு. கடைசியாக ஆண்டவரே வாலண்டியரா ஒரு காரியத்தை இங்க ப்ராமிஸ் பண்றாரு. 14வது வசனத்தை ஒரு நிபந்தனையோடு ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல அவர் வைக்கிறார். அது மட்டும் வாசிக்கலாம்.
உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல,
உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல,
நீயும்
என் கட்டளைகளையும்
என் நியமங்களையும் கை கொண்டு
என் வழிகளில் நடப்பாயானால்
உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன்
என்றார். இது வந்து அந்த ஆசீர்வாத லிஸ்ட்ல வரல, அவனுடைய ஜபத்தின் அடிப்படையில் வரல. ஜபத்தின் அடிப்படையில் ஞானம் கிடைச்சது, கனமும் மகிமையும் கிடைச்சது, ஐஸ்வர்யம் கிடைச்சது. கர்த்தர் இதெல்லாத்தையும் அவனுடைய ஜபத்துக்கு கொடுத்த பதில். ஆனால் இதை வந்து கூட ஆட் பண்றாரு, இது ஜபத்திற்காக கொடுக்கப்பட்டதல்ல, இந்த காரியம் இவராக ஒரு காரியம். உனக்கு இத்தனை ஐஸ்வர்யத்தை கொடுத்து, இத்தனை ஞானத்தை கொடுத்து, இத்தனை பெயர் புகழை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, ஒருவேளை உனக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்கலன்னா எல்லாம் வேஸ்ட். இத்தனை விதமான மேன்மைகளை உனக்கு கொடுத்திருக்கிற நான், உன் ஆயுசு நாட்களை உனக்கு நீடித்து கொடுத்தாதான் இதெல்லாம் நீ அனுபவிக்க முடியும். அப்ப நீ உன்னுடைய ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணணும்னா நீ இது ஜெபிச்சது போதாதுப்பா. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல என் கட்டளைகளிலும் என் கற்பனைகளிலும் என் நியமங்களை நீ கை கொண்டு நடப்பாயானால், இது எக்ஸ்ட்ரா இதை ஆட் பண்றாரு, உன் ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். அதுதான் உபாகமத்தில் வாசிச்சோம். கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள், நியமங்களை கை கொண்டு நடக்கிறவனுக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறார். இதுதான் காரியம். கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். இன்னொரு வசனத்தையும் அதுக்கு அடிஷன் வாசிக்கலாம். மறுபடியும் உபாகமம் 32வது அதிகாரத்துக்கு வாங்க. 32:46 46-47 ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன்.
அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி
கவனமாயிருக்க
நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி
நான் உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற
வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது,
இது தேவனுடைய வார்த்தையை கை கொள்வது உங்களுக்கு ஜீவனாயிருக்கிறது,
நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை
நீடிக்க பண்ணுவேன் என்றார். அப்ப இந்த இடத்துல தொடர்ந்து இந்த உபாகமம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாய் கொடுக்கிற ஆலோசனைகள். இந்த உபாகம் 32 வரும்போது கடைசி முடிய போகுது, அவருடைய ஆலோசனைகள் முடிய போகுது. கடைசியாகவும் கர்த்தர் அதை நினைப்போடுறார், என் கற்பனைகள் எல்லாத்தையும் கை கொண்டு நடந்தால் இந்த தேசத்தில், நான் கொடுக்கிற தேசத்தில் உங்களை நீடித்திருக்க பண்ணுவேன், உங்கள் ஆயுசு நாட்களை நான் ஆசீர்வதிப்பேன். 4 புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். எபேசியர் 6:3 வாசிக்கலாம்.
பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது.
நாலாவதாக ஒரு முக்கியமான காரியம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுவே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. இந்த இடத்தில் ஆண்டவர் அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற நம்முடைய பெற்றோர் அல்லது நமக்கு மேலாக இருக்கிறதான அதிகாரம் உள்ளவர்கள், அவங்களுக்கும் நம்ம பயந்து நடக்கணுங்கிற. பெற்றோர் என்பது பெற்றோரையும் குறிக்கும். அதே நேரத்தில் நம்மை நடத்துகிறவர்கள், நமக்கு மேலாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கும் நாம் பயந்து நடக்கணும். எதிர்த்து நிற்க கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றார், வாழ்நாள் நீடித்திருக்கும். இது வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டதான ஒரு முதலாம் கற்பனை. இதுல ஒரு வார்த்தையை கவனிக்கிறோம், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படிதல் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அதுல ஒன்று இருக்குது. கர்த்தர் ஒரு பாயிண்ட் வைக்கிறார், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு துன்மார்க்கமான பெற்றோர் இருப்பாங்க, அந்த துன்மார்க்கமான பெற்றோர் பிள்ளைய தப்பான பாதையில நடத்துவாங்க, அந்த பிள்ளையோ தேவ பக்தியில நடக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்பொழுது அந்த துன்மார்க்கமான பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் சொல்லல. அவங்க ஒரு தவறான காரியத்தை சொல்லுவாங்க, நீங்க கர்த்தரை தேடினா நீ ஜெபிக்க கூடாது, பைபிள் படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அவசியம் கிடையாது. கர்த்தருக்குள்ளே இருக்கிற காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமே தவிர, கர்த்தருக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஒருவர் சொல்வாரானால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இது பெற்றோருக்கும் நான் சொல்லுகிறேன், பெற்றோருடைய காரியமா இருக்கட்டும் அல்லது நமக்கு மேலா இருக்கிற அதிகாரமா இருக்கட்டும். இப்ப நம்முடைய தேசத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, தேசத்திலே துன்மார்க்கமான நபர்களால் ஆட்சி நடக்குது. தேசத்தில் இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும், வரி செலுத்துறதோ மற்ற காரியங்களோ எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். நம்ம ஒர்க் பண்ணுகிறான இடத்துல எல்லா இடத்துலையும் அதற்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிறார் ஃபர்ஸ்ட். ஆனால் அதே நேரத்தில் சுவிசேஷத்தினை அறிவிக்க கூடாது அப்படின்னு தேசம் நமக்கு சட்டம் இடுகிறது என்றால் அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஜெபிக்க கூடாது, பைபிள் படிக்க கூடாது, மற்றவர்களுக்கு இயேசுவை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்தால் அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது கர்த்தருக்கு வெளியில இருக்குது. பேதுருவை பிடித்து அன்றைக்கு மிரட்டும் போது சொன்னான், தேவனுக்கு பயப்படுகிறதை பார்க்கிற மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது உத்தமமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நான் பேதர் கிளீனா அதுக்கு டெபினேஷன் கொடுத்தான். சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னபோது அவன் அதான் அவன் கொடுத்த பதில், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் இதை பார்க்கணும், ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு நமக்கு மேலா இருக்கிறவர்கள், தேவ பிள்ளைகள், பெற்றோர் அவங்க சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை ஏற்று கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்தில் அவர்களை மட்டுமல்ல அவர்களை நடத்துகிற தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். அதன் மனுஷருக்கு அல்ல, அவர்களை நடத்துகிற தேவனாகிய கர்த்தருக்கு அவர்களுக்குள் நம்ம கீழ்ப்படுகிறோம். அதனாலே ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறார். ரொம்ப முக்கியம். ஒரு சம்பவம், ஒரு முறை பிரதர் எஸ்ஏகே பிரான்சிஸ் ஒரு ஊழியர் அவர்களுடைய லைஃப்ல சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம் எழுதியிருந்தார். அவர் மாணவனாய் இருந்த பொழுது அப்பவே கர்த்தர் அவரை ரட்சித்தார். ஆனால் அவங்க அப்பா எல்லாம் கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனாலும் கர்த்தரை அறியாத நிலைமையிலே ஒரு பாரம்பரியமாகவே வாழ்ந்தவங்க. இப்படி இருக்கும்பொழுது இவர் சின்ன வயசுல வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். அது மட்டுமல்ல, சினிமா பார்க்கறது மற்ற எந்த கேளிக்கைகள் எல்லாத்துக்கும் தன்னை விலக்கிட்டார். இது அவங்க அப்பாவுக்கெல்லாம் ஒரே இடர்லா இருந்துச்சு. ஏன் இந்த பையன் இந்த வயசுலயும் இப்படி ஆயிட்டானேவன், இந்த வயசு நல்ல சினிமா பார்த்து ஜாலியா இருக்க வேண்டிய காரியம், ஆனா இப்படி இந்த வயசுல இதெல்லாம் விட்டுட்டு பாட்டு ஜபம் ஜபங்கிறான் பைபிள் பைபிங்களானு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப இடர்லா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாராம், இதை என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரே ஜபம் ஜபங்கிறான் பைபிள் பைபிள்ங்கிறான் சினிமா எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆலோசனை கொடுத்தாங்களாம், வா ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம், அவனை பிடிச்சி வலுக்கட்டாயமா சினிமா தியேட்டர் கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. வலுக்கட்டாயமா இவருடைய தகப்பனாருடைய நண்பர்களா சேர்ந்து, இவரும் தகப்பனாரும் சேர்ந்து சினிமா தியேட்டருக்கு எடுத்துட்டு போறாங்க. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டாங்க, எல்லாம் கூட்டம் சேர்ந்துட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. வலுக்கட்டாயம் இன்னைக்கு வந்துதான் ஆகணும் எடுத்துட்டு போறாங்க. கடைசியில ஒரு லெவலுக்கு ஒண்ணுமே புரியல. எடுத்துட்டு போகும்பொழுது மனசுக்குள்ள ஜெபிச்சார், ஆண்டவரே நீங்க தான்ப்பா இதை தடுக்கணும், எனக்கு இதுலாம் ஈடுபாடு இல்லை, நீங்க வந்து இதெல்லாம் வேணாங்கிறீங்க, ஆனா இவங்க இது செய்ய சொல்றாங்க, பெற்றோருக்கு கீழ்படிந்தீங்க, ஆனா இந்த விஷயத்துல கீழ்படிய முடியாது, இது உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்குது, இதை நீங்க எப்படியாகிலும் நீங்க தான் பார்த்து எடுக்கணும், இதை நான் எதிர்த்து நிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு நான் கீழ்ப்படிய விரும்புறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு ஒரு சின்ன ஜபம் பண்ண. ஜபம் பண்ணின உடனே அது தியேட்டர் கிட்ட போயிட்டாங்க, கிட்ட போன ஜபம் பண்ண உடனே திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய தலைவலி, சடனா ஷூட் ஆச்சா, தாங்க முடியாத தலைவலி, துடிக்க ஆரம்பிச்சிட்டா, தாங்க முடியாத தலைவலி, கட்டுப்படுத்த முடியல, திடீர்னு கிட்ட போன உடனே தலைவலி வந்துருச்சு. அப்புறம் அந்த தலைவலி எங்க போய் சினிமா பாக்குறது, ஒண்ணும் பண்ண முடியல அவங்களுக்கு. கிட்ட தியேட்டரை கிட்ட போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியாம. அதுக்கு பிறகு தலைவலி சரியா போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தருக்குள் நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் செய்வான். கர்த்தருக்கு வெளியே நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, அதில் ஆண்டவரே நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் இருக்கணும், கர்த்தருக்கு வெளியே போகக்கூடாது, கர்த்தருக்குள்ள இருக்கணும். அதனால பக்தியுள்ள பெற்றோர், பக்தியுள்ள மேலா இருக்கிறவங்க நமக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அவருடைய ஆலோசனைகளுக்கு நாம் உட்படுகிறோம், ஆண்டவரை நம்ம கனம் பண்ணுகிறோம். ஏன்னா இயேசு சொன்னார், என்னை ஏற்றுக்கொள்ளுகிற உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ நமக்கு மேலா இருக்கிறதான ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை ஒருத்தர் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை அனுப்பின பிதாவையே நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். என்னை கனம் பண்ணுகிறேன், பிதாவையும் கனம் பண்றான. அப்போ இதெல்லாம் அப்படி வரிசையாய் வருகிற காரியம். அதனாலே தேவ பக்தியுள்ள பெற்றோர் அல்லது தேவ பக்தியுள்ள நமக்கு மேலாயிருக்கிறவர்கள் கொடுக்கிற வசனத்திற்குட்பட்ட ஆலோசனைகளுக்கு கண்டிப்பா நம்ம கீழ்ப்படியணும். அது கர்த்தரை கனம் பண்ணுகிறது. அதனாலே நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவார். இது வாக்கு தத்தமுள்ள கற்பனை, சரியா? அதனால ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேனர். எவ்வளவு? குறைஞ்சபட்சம் 70 to 80 கர்த்தரதை வாக்கு பண்றார். ஆகையினால் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே எல்லாவற்றிலேயும் நாம் செயல்பட வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு மகிமையாயிருக்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீடித்த நாட்கள், இந்த உலகத்தில் கர்த்தர் மனுஷனுக்கு ஆயுசு நாட்களை பிக்ஸ் பண்றார். அது அவர் கையில தான் இருக்குது, வேற யார் கையிலுமே கிடையாது. மனுஷனை தேவன் உண்டாக்கின பொழுது அவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் 900 மேல வச்சிருந்தார். மனுஷன் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகினாலும் அந்த ஆயுசு காலம் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார், 900 மேல இருந்துச்சு. ஆனால் மனுஷனுடைய பாவம் பெருகி அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி அவரை மனஸ்தாபப்படுத்தும் பொழுது ஆண்டவரும் அதன் பிறகு அந்த ஆயுசு நாட்களை 120 மாத்துறார். பின்பு காலங்கள் கடந்து போகும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின் காலம் வரும் பொழுது, அதை 70 அல்லது 80 கர்த்தர் மாத்தினார். அந்த 70 80 என்பதற்கு வேத ஆதாரம், நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாயினார். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இது யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு இந்த ஆசீர்வாதம், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இப்படி கர்த்தர் வாக்கு பண்ணும் பொழுது இது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய தேவ பிள்ளை எப்படி இருப்பார்கள் என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். 4 விஷயங்களை பார்த்தோம். முதலாவது, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அதிகமாய் வாசிக்கிறவர்களாய், இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களாய் இருப்பாங்க. இருதயத்தில் பதித்து அந்த வசனங்களை எல்லா இடத்திலையும் நினைப்பூட்டுதலாய் வைத்திருப்பார்கள். அவருடைய வசனம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, அது நமக்கு நீடி ஆயுளுக்குள் நம்மை நடத்தி செல்லுகிறது. இரண்டாவது, தேவ பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? தீமையை விட்டு விலகி ஜீவிப்பது. பேதையா இருக்கிறவனுக்கும் ஆயுசு நாட்கள் குறுகும், அதிக துன்மார்க்கனா இருக்கிறவனுக்கும் ஆயுசு நாட்கள் குறுகும். நீ பேதையாயிராதே, அதிக துன்மார்க்கனாயிராதே, நீ உன் காலத்துக்கு முன்னே ஏன் சாக வேண்டும் கர்த்தர். நம்ம பேதையும் கிடையாது, துன்மார்க்கரும் கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் நாம் பேதையாயிருந்தாலும் ஆண்டவர் பேதையாயிருந்த நம்மை ஞானியாய் மாற்றியிருக்கிறார். நம்ம பேதை கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் நாம் துன்மார்க்கராயிருந்தாலும் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மை நீதிமானா மாற்றியிருக்கிறார். அதனால் நம்ம துன்மார்க்கரும் கிடையாது. ஆகையினாலே காலத்துக்கு முன்னே சாக வேண்டிய ஒரு காரியம் நமக்கு வராது. ஆண்டவர் நமக்கென்று நம்மை நீதிமானாக்கின் ஆண்டவர் அவருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறவர். மூன்றாவது, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். கை கொண்டு நடக்கணும். வாசிச்சா போதாது, இருதயத்தில் பதிச்சா போதாது, ஃபாலோ பண்ணணும். நம்ம லைஃப்ல அதை அப்ளை பண்ணணும். அப்பொழுது ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு அவன் 1000 பலிகளை செலுத்தின பொழுது ஆண்டவர் அவனுக்கு தோன்றினார். நீ விரும்புகிறதை கேள். அவன் ஞானத்தை கேட்டான். ஞானத்தோடு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். எல்லாத்தையும் கேளாத எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒன் ஆட் பண்றார். இதெல்லாம் உனக்கு ஜபத்தின் மூலமாய் கொடுத்துட்டேன், ஆனால் ஒன்றே ஒன்று நிபந்தனையின் அடிப்படையில். மற்றதெல்லாம் நிபந்தனை இல்லாம கொடுத்தாச்சு, ஆனா அடுத்தது நிபந்தனையோடு ஒன்னே ஒன்று கொடுக்கிறார். நீ உன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் நடந்து என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு நடப்பாயானால் உனக்கு நான் உன் ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். இது ஒண்ணுதான் நிபந்தனையோடு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம், கனம், மகிமை, எல்லாம் ஞானம், எல்லாமே நிபந்தனை இல்லாம கொடுத்தது. இது ஒன்று மட்டும் நிபந்தனையோடு கொடுத்தார். நீ என் வழிகளில் நடந்தால் உன் ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். வழிகளில் நடக்க வேண்டும். 4வது, பெற்றோரை கனம் பண்ணுங்கள். தேவ பக்தி உள்ள பெற்றோரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற பெற்றோரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வழிகளில் நடந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களை கனம் பண்ணுங்கள். என அவர்களை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது அவர்களை நடத்துகிற ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். ஆகையினாலே கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அது எப்படி எங்களுக்கு சாத்தியமாகிறது என்பதையும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எங்களை பொறுப்படுத்து, இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சுதந்திரித்து எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் கழிகூர்ந்து மகிழும்படி எங்களை நீங்க திருப்தியாக்குவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாளெல்லாம் உடைய சித்தத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.